நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள். இதே போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil.
வணக்கம் ஐயா.
வணக்கம் ஐயா.
நீங்கள் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே கல்வி கற்றவர். எப்படி உங்களுக்கு இளம் வயதிலேயே எழுத வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது?
எழுத வேண்டும், புகழ் பெற வேண்டும், என்னுடைய சிறுகதை பிரசுரமாக வேண்டும் என்றெல்லாம் நான் கனவு கண்டவன் இல்லை. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், எனக்கு சிறுகதை எழுத தெரியும் என்பதே எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய தந்தையார் செல்லச்சாமி அவர்கள் இறக்கிற பொழுது என் வயது 11, என் தம்பியின் வயது 6. எங்கள் குடும்பம் நெருக்கடியாக இருந்தது. நெருக்கடியாக இருந்தவுடன் நான் படித்துக் கொண்டிருந்த பள்ளியிலிருந்து படிப்பை நிறுத்தியாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பள்ளியில் முதல் தரமானவனாக இருந்தவன் நான். குறைந்த நேரம் பள்ளியில் சேர்ந்தாலும் 9:30 மணிக்கு பள்ளி செல்வேன், 3:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து விடுவேன். அந்த குறைந்த கால வீட்டுக்கு வந்து விடுவேன் என்றால் கடை வியாபாரத்துக்கு உதவி செய்ய வந்து விடுவேன். அப்படி குறைந்த அவகாசத்தில் கூட முதல் தரமானவனாக இருந்த நான் என்னிடமிருந்து கல்வி பறிக்கப்பட்டவுடன், அந்த கல்வி பறிக்கப்பட்டது எல்லோருக்கும் ஒரு சம்பவமாயிருக்கும், எனக்கு ஒரு காயமாய் மாறிற்று. காயமாய் மாறியதால் அந்த கல்வி இழந்ததை பறிகொடுத்ததை என்னால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அதை ஏதேனும் ஒரு வகையில் ஈடு செய்ய விரும்பினேன். ஈடு செய்ய விரும்பிய பொழுது வயதுக்கு மீறிய வாசிப்பு கிடைத்தது. எனக்கு நிறைய வாசித்தேன், புத்தகங்கள் வாசித்தேன். இன்னதைத்தான் வாசிப்பது, இவ்வளவுதான் வாசிப்பது, இத்தனை நேரம்தான் வாசிப்பது என்ற அளவே இல்லாமல், இறுதிக்கட்ட பரீட்சை நேரத்தில் படிக்கிற மாணவனைப் போல ஒரு வெறிகொண்ட வாசிப்பு என்பது என்னுடைய நிரந்தர பொழுதுகளாக நீடித்திருந்தன. அதனுடைய விளைவாகத்தான் நிரந்தர வாசிப்பு இருந்த பொழுது ஒரு கட்டத்தில் அந்த வாசிப்பின் அளவு கூட மாறிக்கொண்டே வந்தது. நாஞ்சில் பிட்டிசாமி, மனோகரன் போன்ற மர்ம நாவல்களை வாசித்துக் கொண்டிருந்தவன், சாண்டில்யன் டாக்டர் மூவா, செகஜிற்பியன், அகிலன் போன்றவர்களுடைய நாவல்களுக்கு வந்து, நான் பார்த்த சாரதி நாவல்களுக்கு வந்து அப்படி பயணமாகி வந்தவன். ஒரு கட்டத்தில் பொது உடைமை இயக்கத்தோடு தொடர்பு ஏற்பட்ட போது சோவியத் இலக்கியங்களை வாசிக்க ஆரம்பித்தேன். சோவியத் இலக்கியங்களை வாசித்த பொழுது மிக பிரமாதமாக, மிக பிரம்மாண்டமான யதார்த்தமாக இருந்தது. வாழ்க்கை மிக நெருக்கமாக நின்று மனிதனை உள்ளும் புறமும், வாழ்க்கையின் உள்ளும் புறமும் அப்படியே பிரதிபலித்த அந்த சோவியத் இலக்கியங்கள் என்னை புரட்டி போட்டன என்று சொல்லலாம், உழுது போட்டன என்று சொல்லலாம், பண்படுத்தின என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட படைப்பாளிகள், சோவியத் இலக்கியங்களைப் போல யதார்த்தவாத இலக்கியங்கள் தமிழில் இல்லையே என்று நான் ஏங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் ஜெயகாந்தனுடைய சிறுகதை தொகுப்பு அறிமுகமாயிற்று, யுகசந்தி என்ற சிறுகதை தொகுப்பு. அது சோவியத் இலக்கியங்களைப் போல சற்றே யதார்த்தவாதமாய் சேரி மக்களை நெருக்கமாய் நின்று பேசிய சிறுகதை தொகுப்பாக இருந்தது. அந்த சிறுகதை தொகுப்பு வாசித்துக் கொண்டிருந்த சமயத்தில் தான் நான் தஞ்சாவூரை பஞ்சம்பிழைக்க போயிருந்த சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட அனுபவம் கிடைத்தது. அந்த அனுபவத்தை யாரிடமாவது ஏதாவது ஒரு வகையில் பகிர வேண்டும் என்று நினைத்தேன். எனக்கு கிடைத்த காகிதத்தில் அதை சிறுகதையாக எழுதினேன். எழுதி செம்மலருக்கு அனுப்பி வைத்து விட்டு மறந்து விட்டேன். ஆனால் அந்த முதல் சிறுகதையே பிரசுரமாகிவிட்டது. ஒருவேளை அந்த சிறுகதை பிரசுரமாகாமல் போயிருந்தால் நான் எழுத வேண்டும் என்று நினைக்காமலே போய்விடலாம். ஆனால் எழுதிய முதல் சிறுகதை பிரசுரமானவுடன், என் பெயரை அச்சலத்தில் பார்த்தவுடன், என் கதையை, கருத்தை, கனவுகளை, எழுத்து உணர்வுகளை, அனுபவத்தை எழுத்தாக, அச்சலுத்தாக ஒரு காகிதத்தில் பார்த்தவுடன் அதனால் ஏற்படுகிற ஒரு ரகசிய பரவசம், சந்தோஷம், மன எழுச்சி, உத்வேகம் என்னை தொடர்ந்து எழுத தூண்டியது.
சரி ஐயா, 1972 பரிசு என்ற சிறுகதை மூலம் துவங்கிய உங்கள் இலக்கிய பயணம் 37 ஆண்டுகளாக தொடர்கிறது. உங்களின் துவக்க கால எழுத்துக்களுக்கும் இன்றைய எழுத்துக்களுக்கும் ஏதேனும் வித்தியாசத்தை அல்லது வளர்ச்சியை நீங்கள் பார்க்கிறீர்களா?
வித்தியாசத்தை விட வளர்ச்சியை நான் பார்க்கிறேன். வளர்ச்சி என்று பார்க்கிற பொழுது எந்த அளவுக்கு வளர்ச்சி என்றால், அது எளிமைப்பட்டதிலும் நளினப்பட்டதிலும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதாவது 1970s, 1980s நான் எழுதிய சிறுகதைகள் ஒரு அதிகமான வாக்கியங்களை கொண்ட பாராக்களை அமைத்து ஒரு குழப்பமான வாக்கிய அமைப்புகளாக இருக்கும். அது செம்மலர், சிகரம், விழிப்பு போன்ற இடதுசாரி முற்போக்கு சிற்றிதழ்களில் மட்டுமே பிரசுரமாயிருந்தது. அந்த வட்டத்திற்குள் மட்டுமே அறிமுகமாயிருந்தது. ஆனால் அதிலிருந்து தாண்டி 80களுக்கு பிறகு நான் எழுதிய கதைகளில் நடை ரீதியான ஒரு மாற்றம் எனக்குள் வந்திருந்தது. இன்னும் சொல்ல போனால் எளிமைப்படுத்தப்பட்டிருந்தது. நறுக்கி எடுக்கப்பட்ட வாக்கியங்கள், துண்டு துண்டான சொற்கள், இப்படியான என்னுடைய மொழி நடையின் மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாற்றம் என்பது நளின அழகாகவும் எளிமையாகவும் மாறிற்று. அந்த எளிமையும் நளினமும் தான் வெகுஜன இதழ்களான கல்கி, ஆனந்த விகடன், இதயம் பேசுகிறது, குமுதம் போன்ற எல்லா வெகுஜன இதழ்களிலும் பரவலான வாசகர்களை வென்றடைவதற்கான ஒரு மொழி நடையாக அது மாறிட்டு என்று சொல்லலாம்.
அதாவது சுந்தர் ராமசாமி போன்ற பல இலக்கியவாதிகள் ஜனரஞ்சக பத்திரிகையில் எழுதுவதில்லை என்பதை தங்களது ஒரு கொள்கையாகவே வைத்திருந்தவர்கள், அல்லது சிலர் இப்போதும் கூட அப்படியான ஒரு கொள்கையை வைத்துள்ளார்கள். நீங்கள் செம்மலரிலும் எழுதுகின்றீர்கள், ஆனந்த விகடனிலும் எழுதுகின்றீர்கள். ஜனரஞ்சக பத்திரிகையில் வருவது இலக்கியமே இல்லை என்று சிலர் சொல்கின்றார்கள். நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்?
ஜனரஞ்சக பத்திரிகையில் எழுதுவது இலக்கியமே இல்லை என்று சொல்வது ஒரு 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 பருவட்டான பொய்யான ஒரு பார்வை, மேலோட்டமான பருவட்டான பொய்யான பார்வை அது என்று நான் நம்புகிறேன். சுந்தர ராமசாமி போன்றவர்கள் எல்லாம் சிறுபத்திரிகை சூழலை இந்த வெகுஜன இதழ்களை தன் படைப்பு வருவது வேண்டாம் என்று சொன்னாலும் கூட இதே வெகுஜன இதழ்களில் நேர்காணல்கள் வருவதையும் பேட்டிகள் வருவதையும் வேறு சில அவரை பற்றி செய்திகள் வருவதையும் அவர் மிகவும் ரசித்தார். ஏனால் பரந்துபட்ட மக்களிடம் கொண்டு செல்வது அதுதான். ஆனால் எனக்கு வந்து ஒரு இலக்கிய கோட்பாடு இருந்தது. என்னுடைய இலக்கிய கோட்பாடையும் ஒரு சமூகவியல் கருத்தும் எனக்குள் இருந்தது. ஒரு இடதுசாரி முற்போக்கு சமூக சிந்தனை என்னிடம் இருக்கிறது. அந்த சிந்தனையை கதை வடிவத்தில், கலை வடிவத்தில், சிறுகதை ரூபத்தில் என் கிராமத்து மாந்தர்களை, என் கிராமத்து உழவர்களை, கிராமத்து மனிதர்களை, கருத்த மனிதர்களை, வேர்வையால் வழிவதே வாழ்க்கை, உறங்கும் போது கூட வேர்வையை வலித்துக் கொண்டு உறங்குகிற அந்த கிராமத்து வழிமான மனிதர்களை, உழைப்பாளிகளை பற்றி எழுத வேண்டும், அவருடைய விடியலுக்காக எழுத வேண்டும் என்று நினைத்தேன். அந்த விடியலுக்காக எழுத வேண்டும் என்கிற என்னுடைய சிந்தனை எவ்வளவு தூரம் பறந்துபட்ட மக்களிடம் போய் சேர வேண்டுமோ அதை சேர வேண்டும் என்று நினைத்தேன். கலை இலக்கிய இரவுகள் மூலமாக பல்லாயிரம் மக்களை சந்தித்து நேரடியாக மைக்கில் பேசுவதை, ஒலிபரிக்கில் பேசுவதையும் நான் செய்தேன். அந்த மாதிரி பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொண்டேன். விரிந்து பறந்த மக்களிடம் என் கருத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். விரிந்து பறந்து மக்களிடம் செல்வதற்காக நான் என்னை மலினப்படுத்திக் கொள்ளவில்லை, சலனப்படுத்திக் கொள்ளவில்லை, இன்னும் சொல்ல போனால் சோரம் போய் விடவில்லை. செம்மலரில் என்ன காத்திரமாய் என்ன முற்போக்கு சிந்தனை எழுதினேனோ அதே விஷயங்களை ஆனந்த விகடனிலும் கல்கியிலும் குமுதத்திலும் எழுதினேன். எனக்கு என்னுடைய கருத்து, என்னுடைய கருத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருந்தது. என் மக்களை பற்றிய வாழ்க்கையை உலகம் பூரா சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். பறந்துபட்ட வாசக திரளிடம் சொல்லுவதற்கு எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெரிய ஊடகம் தேவைப்பட்டது. கிடைத்த ஊடகங்களிலெல்லாம் நான் பயன்படுத்திக் கொண்டேன். இது என் கருத்தின் மீதான தன்னம்பிக்கையும் என் கருத்தின் மீதான ஆவலும், என் கருத்தை வந்து உலகம் பூராவும் பரப்ப வேண்டும் என்கிற என்னுடைய வெறியும் சேர்ந்துதான் என்னுடைய வெகுஜன. ஆகவே வெகுஜன இதழ்கள் வந்து ஒரு ஊடகமாக பார்க்கிறேன். செம்மலரில் எப்படி கதை எழுதினோ அதே கதை தான் ஆனந்தவரில் வந்தது. செம்மலரில் எழுதக்கூடிய அதே கதை தான் கல்கியில் வருகிறது. கல்கியிலேயே நான் எழுதிய தொடர்கதை ஆகாய சிறகுகள், நீங்கள் பார்த்திருக்கலாம், படித்திருக்கலாம். ஆகாய சிறகுகள் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த பால்சாதியை பற்றியும், ஜனநாயக மாதர் சங்கத்தை பற்றிய பிரேமாவை பற்றியும், இன்னும் சொல்ல போனால் அரசியல் இயக்க, கட்சி அரசியல் இயக்க மனிதர்களையே பாத்திரங்களாக வைத்து நான் சிறுகதை தொடர்கதை எழுதினேன் கல்கியில். அப்படிப்பட்ட செயலைத்தான் நான் செய்ய விரும்பினேன். என் சிந்தனையை எல்லா மக்களிடமும் பகிர விரும்பினேன். அதற்கு வெகுஜன இதழ்களை ஒரு ஊடகமாக பயன்படுத்திக் கொண்டேன். இது சரி என்றே நினைக்கிறேன். நான் என்னை மலினப்படுத்திக் கொள்ளாமல், என் மொழி நடையை மலினப்படுத்திக் கொள்ளாமல், என் சிந்தனையில் சோரம் போகாமல் எந்த ஊடகத்திலும் பயணப்படுவதற்கு நான் தயாராக இருந்தேன், சித்தமாக இருக்கிறேன், இன்னும் சித்தமாக இருக்கிறேன்.
அடுத்ததாக, நீங்கள் இடதுசாரி சிந்தனை கொண்டவர், இதனால் உங்கள் கதைகளில் பிரச்சார தொனி சற்று தூக்கலாக இருப்பதாக உங்கள் மீது ஒரு விமர்சனம் வருகிறது, என்ன சொல்கிறீர்கள்?
பிரச்சார தொனி இருக்கத்தான் செய்யும், பிரச்சார நெடிதான் ஆகாது இலக்கியத்தில். ஏனென்றால் ராமாயண காலத்தில் இருந்து மட்டுமல்ல, யுகம் யுகமாக மொழி தோண்டிய காலத்தில் இருந்து இலக்கியத்தின் வேலையே பிரச்சாரம்தான். இன்னும் சொல்ல போனால் ராமாயணமும் மகாபாரதமும் இன்ன பிற புராண இலக்கியங்களும் தோன்ற வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? வேத கால உபநிடதங்கள் எல்லாம் ரொம்ப ரகசிய மொழியில், அறிவாளிகள் மொழியில் இருந்தது. அறிவாளிகளுக்கான விஷயத்தை பொதுமக்களுக்கான விஷயமாக மாற்றுவதற்கு, பரப்புவதற்கு தேவைப்படுகிற பொழுது ராமாயணமும் மகாபாரதமும் வந்தது. அதே போலதான் சமண மத சித்தாந்தத்தை பரப்புவதற்காகத்தான் 50 காப்பியங்களும் சிலப்பதிகாரமும் திருக்குறளும் புறப்பட்டு வந்தன. எல்லா இலக்கியங்களும் பிரச்சாரத்தை பேசுகின்றன. இன்னும் சொல்ல போனால் சமணர்களை கொன்ற சைவ இலக்கியங்களும் பிரச்சாரம் செய்கின்றன. சைவத்தை முறியடிக்க முயன்ற வைணவ இலக்கியங்களும் வைணவத்தை பிரச்சாரம் செய்கின்றன. எல்லா இலக்கியங்களும் பிரச்சாரத்தை செய்வதுதான். என்ன ஒரே ஒரு விஷயம் என்றால், ஆகவே என்னுடைய சிறுகதைகள் பிரச்சாரம் செய்கின்றன என்பது என்னுடைய சிறுகதைக்கான கௌரவமான விஷயம்தான். என் சிறுகதை நோக்கமே பிரச்சாரம்தான். ஆனால் அந்த பிரச்சாரம் என்பது நாசியை வருடுகிற வாசமாக இருக்க வேண்டும் ஒழிய மனசை முகஞ்சொலிக்க வைக்கிற நெடியாக இருக்கக்கூடாது.
சரி, சமகால தமிழ் இலக்கிய போக்கு பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்?
சமகால இலக்கிய போக்கு என்பது ஆரோக்கியமாகவே இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் தொடர்களாலும் சின்ன திரையின் ஆக்கிரமிப்புகளாலும் வாசிப்பு என்பது அற்றுப்போய்விட்டது என்று தமிழ்கூறு நல்லுலகம் பயந்து போய் கிடந்தது. பதிப்பகங்கள்லாம் இனி கல்யாண மண்டபங்களாய் மாற வேண்டியதுதான், பதிப்பகத்தார்கள் எல்லாம் வேறு தொழில் பார்க்க போக வேண்டியதுதான் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலைமை மாறி புத்தக கண்காட்சிகள் வெற்றிகரமாக ஆகி பல கோடி ரூபாய்க்கு விற்பனையாகக்கூடிய ஒரு நல்ல சூழல், ஆரோக்கியமான சூழல் வந்திருக்கிறது. மீண்டும் ஒரு வாசிக்கிற மனோபாவம் மத்திய தர வர்க்கத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக ஏற்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்தில் இலக்கியம் என்பதும் கூட மிகச்சிறந்த நல்ல ஆரோக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருப்பதாகத்தான் நினைக்கிறேன். நல்ல இலக்கியங்கள் இப்பொழுதும் பொதுமக்களால் அங்கீகரிக்கப்படுகிறது, வரவேற்கப்படுகிறது. இப்பொழுது ரொமான்டிக்கான கற்பனாவாத மயக்கமூட்டுகிற எழுத்துக்கள் இப்பொழுதும் பரவலாக சுவாரஸ்யத்துக்காக வாங்கிவிட்டு ஒதுக்கிவிட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இலக்கிய போக்கு என்று எடுத்துக்கொண்டால் அதிநவீன இலக்கிய போக்குகள், அதாவது இசங்களை பேசக்கூடிய, மிரட்டலாக பேசக்கூடிய, இசங்களை பேசக்கூடிய போஸ்ட் மாடர்னிசம், பின்னவீனத்துவம், முன் நவீனத்துவம், பின்னவீனத்துவம், சர்ரியலிசம், மேஜிக்கல் ரியலிசம் என்றெல்லாம் பேசக்கூடிய இசங்களை பேசக்கூடிய இலக்கிய போக்குகள் சற்றே பின்னடைவு ஏற்பட்டு யதார்த்தவாதம் காலாவதியாகிவிட்டது என்பது பொது இலக்கிய ஆரவார கூச்சலாக இருந்த பழைய நிலைமை சற்றே மாறி எல்லோரும் யதார்த்தவாதத்தை நோக்கி திரும்பி வருகிற ஒரு ஆரோக்கிய நிலைக்கு வந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது யதார்த்தவாதம் காலாவதியாகிவிட்டது என்று சொன்ன எஸ்ராமகிருஷ்ணன் யதார்த்தவாதத்தில் எழுதுகிறார். யதார்த்தவாதம் காலாவதியாகிவிட்டது என்று சொன்னவர்கள் யதார்த்தவாதத்தில் எல்லோரும் பழைய ஜெயமோகன் உள்பட எல்லோரும் யதார்த்தவாத அடிப்படையில் எழுதுகிறார்கள். ஆகவே இன்றைய உலகம் வந்தது மீண்டும் வந்து முற்போக்கு திசையை நோக்கி இலக்கிய உலகம் நகர்ந்திருக்கிறது. ஆனால் வெகுஜன இதழ்களை பற்றி சில கவலைகள் இருக்கிறது. இலக்கியத்திற்கு போதுமான இடம் கொடுப்பதில்லை. குமுதம் உள்ளிட்ட, ஆனந்த விகடன் உள்ளிட்ட இதழ்கள் எல்லாம் சிறுகதை இலக்கியத்திற்கும் நாவல் இலக்கியத்திற்கும் உரிய பங்களிப்பை காலங்காலமாய் செய்து வந்த அந்த பங்களிப்பை சற்றே இப்பொழுது ரொம்ப வெகுவாக குறைத்திருக்கிறது. துணுக்கு இலக்கியம் மேலோங்கி இருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. ஆக இலக்கியம் என்பது சமகாலத்திலும் படைப்பிலக்கியம் என்று பார்க்கிற பொழுது எழுதி நேராக புத்தகங்களாக வருவது என்கிற முறையில் பார்த்தால் சிறுகதை இலக்கியமும் நாவல் இலக்கியமும் இப்பொழுது ஒரு ஆரோக்கியமான முன்னோக்கிய இடத்துக்கு வந்திருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன்.
சாகித்ய அகாடமியை பெற்றமைக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்கள். மட்டுமல்ல, கிராமங்களை பிரதிபலிக்கும் உங்களின் எழுத்துக்கள் மேலும் வளர வேண்டும் என்று நாங்கள் ஆசிக்கிறோம். மேலும் உங்களது இலக்கிய பணி தொடரட்டும் என்று நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு உரித்தாக்குகிறோம். உங்கள் பணி வளர்க சிறக்க வாழ்த்துக்கள். விடைபெறுகிறோம்.
உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தின் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற மேலாண்மை நாடு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சராசரி சாமானிய மனுஷனின் மனுஷனாக இருக்கிற இந்த மேலாண்மை பொன்னிச்சாமி என்ற எழுத்தாளனை உலகத்தின் ஒட்டுமொத்த தமிழர்களின் காதுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற ஆஸ்திரேலிய அரசின் வானொலி நிலையத்திற்கு என்னுடைய மனப்பூர்வமான, மனங்கடிந்த, உளங்கடிந்த நன்றிகளை சொல்லுவதில் மிகவும் சந்தோஷமடைகிறேன். நன்றி, வணக்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil